வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஆஸ்துமா நோய்னா என்ன, ஆஸ்துமா நோய் வந்தவர்கள் என்ன செய்யணும், ஆஸ்துமா நோய் வராமல் தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளை கை கொள்ளணும், ஆஸ்துமா நோயுடன் நல்வாழ்வு வாழ்வது அப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வழிமுறைகளை பின்பற்றினா இழைப்பு, ஆஸ்துமா, அலர்ஜி என பல வகையான பெயர்களால் அழைக்கப்படும் இந்த நோய் உள்ள குழந்தைகள் வழக்கமான குழந்தை போல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே பொதுவான அறிவுரைகள் தான். உங்கள் குழந்தைக்குன்னு தனியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சாதாரணமாக நுரையீரலுக்கு, அதாவது மார்பு கூட்டின் ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு மூச்சு காத்த மூச்சு சிறு குழாய்கள் வழியாக மூச்சு குழாய்கள் எடுத்து செல்லும். இந்த சிறு குழாய்களின் உள்ளே தசைகள் இருக்கும். ஆஸ்துமா நோய் பாதிக்கப்படும் போது இந்த மூச்சு சிறு குழாய்களினுடைய தசைகள் சுருங்கி அதில் நீர் கசிவு ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுது. அப்போ நாம் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகள், உறிஞ்சு மருந்துகள், ஊசி மருந்துகள் அல்லது வாய்வழி மருந்துகள் சுருங்கிய தசைகளை விரிய வச்சு உதவி செய்யும். சில உறிஞ்சு மருந்துகள் இந்த தொல்லை வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே உபயோகப்படுத்தும். மீண்டும் ஒரு முறை ஆஸ்துமா நோயே வராதுங்க இந்த மருந்து உபயோகப்படுத்தினா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. சாதாரணமாக ஒரு பாரம்பரியமாக குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இது அதிகம். தாய்ப்பால் முதல் ரெண்டு வருடங்களில் சரியாக தரப்படாமல் இருக்கிற குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இதுவும் அதிகம். குப்பை, புழுதி, தூசு, புகை, அப்புறம் பூஞ்ச காளான், தூக்கலான வாசனை, மகரந்தத்தூள், சில வகையான உணவுப் பொருட்கள், கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளுடைய கழிவுகள் அப்படின்னு பல வகை பொருட்கள் இந்த இழப்பை தூண்டும். முழுவதுமாக சரி செய்ய முடியலனாலும் நோயின் தீவிரத்தையும் அடிக்கடி பாதிப்பு ஏற்படுறதையும் தடுக்கலாம். பல்வேறு முறைகள் மூலம் உடலில் நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். சாப்பாடு சாப்பிட்றது, குழந்தை சாப்பிட்ட உடனே தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது, வாய் கொப்பளிக்கிறது, தினம் ரெண்டு முறை பல் விளக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து செய்யும்பொழுது வாயில் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க முடியும். இது உதவலாம். மூச்சு பயிற்சி, விளையாட்டு, யோகாசனம், தியானம் ஆகியவைகள் மூலம் மூச்சு தசைகளை பயிற்சி தந்து வைக்கலாம். குளிர்காலத்தில் காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிறது, நடைப்பயிற்சி செய்கிறது, ஓடுறது இவைகளை தடுப்பதன் மூலம் குளிர்காத்து மூஞ்சியில் அடித்து இழப்பை தூண்டுறதை தவிர்க்கலாம். டென்னிஸ், நீச்சல் போன்ற விளையாட்டுகள் மார்பு தசைகளுக்கு வலு சேர்க்கும். இவை நோயின் தீவிரத்தை குறைக்க உதவி செய்யலாம். இதற்கு விஜய் அமிர்தராஜ் குடும்பத்தினரில் ஆரம்பித்து மைக்கேல் ஃபிளப்ஸ் வரைக்குமே உதாரணங்கள் நிறைய இருக்கிறாங்க. பொழுதுபோக்குறதுக்காக பாடுறது, புல்லாங்குழல் நாதஸ்வரம் வாசிக்கிறது ஆகியவைகள் எல்லாம் மூச்சு திறனை அதிகரிக்கும். பரதநாட்டியம், கதக்களி போன்ற நடனங்கள் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சியும் ஒன்றாக இணைக்கிறதுனால இழப்பினை குறைப்பதற்கு உதவி செய்யலாம். உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா தலை குளிக்கிற போது சிலருக்கு தும்மல் வரும், இருமல் வரும், மூக்கடைப்பு வரும். உடனே குளிர்நீரில் குடித்தா ஒத்து வராது. அப்படி குளிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நல்லா துவட்டி விட்டுறணும். அழுக்கு நீர் மூக்கில் போகாமல் தடுத்துக்கிறது நல்லது. ஆஸ்துமா நோய் வருவதற்கான முக்கிய காரணிகளான வீட்டில் இருக்கிற தூசு, கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளின் கழிவு, குப்பையெல்லாம் சேர்ந்திருக்கிற விரிப்பு, காற்றாடியின் மேலில் தூசு, சுவர் அலங்கரிப்பு, குவித்து வைக்கப்பட்டுள்ள புத்தகங்கள், காற்றில் வரும் மகரந்தம், தூசு இருக்கிற உடைகள், பீடி புகை, சாம்பிராணி, ஊதுபத்தி, கொசுவர்த்தி, தூக்கலான வாசனை இவைகள்லாம் தவிர்த்துட்டா நல்லது. சமையலறையில் வெளிக்காற்றாடி வச்சிருப்பது நல்லது. வறுவல் பொரித்தல் செய்யும்போது புகை முகத்தில் படும்படி பக்கத்தில் இருக்க வைக்க வேண்டாம். ஒட்டையடி அடிக்கிறது, பூச்சி மருந்து தெறிக்கிறது, பெயிண்ட் பூசுறும்போது இழப்பு வரக்கூடியவங்க வீட்டில் இல்லாத போது செய்கிறது நல்லது. புளித்த தயிர், குளிர்பானம், பனிக்குலைவு, இனிப்பு, சாக்லேட் ஜாம், புளிப்புள்ள பழம், திராட்சை எலுமிச்சை, சாஸ், ஊறுகாய், முட்டை கலந்த உணவுகள், பேக்கரி பொருள், வறுத்த தின்பண்டம் இதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்கலின்னு வச்சுக்கோங்க. இதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கிறது வேண்டாம். பச்சை காய்கறிகள், கீரை, உயிர் சத்து தாது பொருள் நிறைஞ்சிருக்கு, அதை எவ்வளோ வேணாலும் தரலாம். மலச்சிக்கலையும் தவிர்க்கும். நெஞ்சு சளி இழக வைக்கிறதுக்கு அடிக்கடி சுத்தமான நீர் தந்தால் போதும். சில மருந்துகள், அதாவது ஆஸ்பிரின், சில ரத்த கொதிப்பு மருந்துகள், இருமலை தூண்டலாம், சும்மா தூக்க மருந்து சளி மருந்துன்னு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உடல் வலி காய்ச்சல் இருந்துன்னா பெரஸ்டமாலை தவிர மற்ற பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. நாய் பூனைகளின் முடி பூசணம் சிலருக்கு ஆஸ்துமா உண்டு பண்ணும். எனவே இவைகளை வீட்டில் வளர்க்க வேண்டாம். வீட்டில் இவைகளை விட்டுட்டு இருக்க முடியலன்னா அதை பிடிச்சி கட்டி தழுவி விளையாட வேண்டாம். தனிய இடத்தில் இருக்கட்டும். முடியினை குட்டையாக கத்திரிச்சு விடணும். முடிவு இருந்ததை உடனே சுத்தம் செய்யணும். மதியானம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது. முகத்துக்கு நேராக மின்விசிறின் காற்று படாமல் பார்த்துக்கணும். சுத்தமான படுக்கை விருப்பு, பிளாஸ்டிக் உரையிட்ட தலையணை, மெத்தை இவைகளெல்லாம் பயன்படுத்தலாம். உடம்பு உண்டபின் நீர் அருந்துறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி தினமும் செய்கிறது முக்கியம். மூச்சு பயிற்சிகள், யோகாசனம் உள்ளிட்டவைகளும் உதவியாக இருக்கலாம். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல் இல்லாமல் இருப்பது சிலருக்கு தொந்தரவு வராமல் இருக்கும். விளையாடுறதுனால இழப்பு வரக்கூடிய குழந்தைகளுக்கு விளையாடுறதற்கு சிறிது நேரம் முன் பயிற்சி எடுத்துக்கிட்டு மருந்துகளை உபயோகப்படுத்தின பின்னாடி விளையாடுவதனால் வரக்கூடிய இழப்பை தவிர்க்கும். சரி, மருத்துவரை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். குறிப்பிட்ட நாள் மருந்தினை தர சொல்லியிருக்காங்க. மூச்சு விடுறதில் சிரமம் தொடர்ந்துருக்கு, காய்ச்சல், வாந்தி, சாப்பிட முடியல, மயக்கம், நினைவு தவறுதல், மூச்சு திணறல், உடல் தளர்வு இருந்தால் உடனடியே அவசர சிகிச்சை பிரிவுக்கு போயிடணும். உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு எது ஒவ்வாமையும் உண்டாக்கும் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கணும். இழைப்பிற்காக எந்த மருந்துகளை முதல்ல பயன்படுத்தணும், எவ்வளவு தடவை பயன்படுத்தலாம், பயன்படுத்தியும் குழந்தைக்கு சரியாகலைன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ உடனடியாக மருத்துவரை பார்க்கணும், என்ன மருந்துகளை நாம் கொடுக்கலாம், எந்த சூழ்நிலையில் உடனடி மருத்துவ சிகிச்சை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய இழப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும், பிரச்சனை தீவிரமாகாமல் தடுக்க முடியும், குழந்தையினுடைய நலவாழ்வுக்கு உத்தரவாதம் தர முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்துவது பற்றிய சில வழிமுறைகளை தெரிஞ்சிட்டோம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு தலைப்பில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.